அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் யோசனை. செப்டம்பர் திங்கள் 23 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் கென்யாவின் தலைநகர் நைரோபியில் வர்த்தக வளாகத்தில் நீடிக்கும் பயங்கரவாத தாக்குதல் குறித்த குறிப்பு, இந்த தாக்குதலில் இறந்த தமிழ்நாட்டு தமிழர் ஸ்ரீதரின் உறவினர் தெரிவிக்கும் தகவல்கள், வடமாகாண தேர்தலில் முஸ்லீம் கட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்றதா என்பது குறித்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் தெரிவிக்கும் கருத்து,
வடமாகாணத்தில் நாங்கள் ஒரு ஆசனத்துக்கு மேலதிகமாக எதிர்பார்க்கவில்லை. அங்கு இருக்கிற இடம்பெயர்ந்த மக்கள் பல இடங்களிலும் இடம்பெயர்ந்து வாழ்கிற சூழலில் வாக்களிப்பதில் இருந்த பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதில் ஆறுதல் அடைகிறோம்.
வடமாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களின் தலைவராக விக்னேஸ்வரன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
கென்ய தலைநகர் நைரோபியில் உள்ள வெஸ்ட் கேட் வர்த்தக வளாகத்திலிருந்து இன்னும் கரும்புகை வந்த வண்ணம் உள்ளது. அந்த வளாகத்தை கைப்பற்றிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் பின்னர் பயங்கரமான படுகொலைகளை செய்த நிலையில் அந்த முற்றுகை நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் கென்ய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
The process of evacuating hostages have gone on very well and we are very certain that if any there are very very little hostages in the building.
அந்த வளாகத்தில் தற்பொழுது மிக குறைந்த அளவான மக்களே பிணை கைதிகளாக உள்ளனர் என்று நாட்டின் உள்துறை அமைச்சர் ஜோசப் ஒலே லெங்கு தெரிவித்துள்ளார். இன்று முழுவதும் அங்கு கடுமையான துப்பாக்கி சத்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்தன. இந்த தாக்குதலில் 62 பேர் கொல்லப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், பாதுகாப்பு படையினர் இன்று 2 தீவிரவாதிகளை கொன்றுள்ளதாகவும் கென்ய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு சோமாலிய ஆயுத குழுவான அல் ஷபாபே காரணம் என்று இராணுவம் கூறுகிறது.
முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்புக்கு எகிப்திய நீதிமன்றம் ஒன்று தடை விதித்திருக்கிறது. அந்த அமைப்பின் சொத்துக்களை முடக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த முகமது மோர்சி கடந்த ஜூலையில் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஆற்றப்பட்ட பிறகு எகிப்தில் இராணுவத்தின் ஆசியுடன் செயல்பட்டு வரும் அரசாங்கம் அந்த அமைப்புக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. புதிய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பும் அங்கே முக்கியமாக முன்னெடுத்து வருகிறது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை காவல்துறையினர் கலைக்க முற்பட்ட போது முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பைச் சேர்ந்த 100 கொல்லப்பட்டனர், 1000 கை செய்யப்பட்டிருக்கின்றனர்.
சீனாவில் ஒரு முன்னாள் மூத்த அரசியல்வாதியான போ ஷி லாய் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளார். சீனாவில் மிகவும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் அவர் மீது அதிகார துஷ்பிரயோகம், ஊழல் மற்றும் நிதி மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சட்டத்தின் முன்னர் அனைவரும் சமம் என்பதையே அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை காட்டுகிறது என்று ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னர் தெரிவித்திருந்தது. அந்த கட்சியால் நடத்தப்படும் பீப்புள்ஸ் டெய்லி எனும் நாளிதழில் இன்று வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தில் நாட்டில் ஊழலை ஒழிப்பதில் தலைமை உறுதி பூண்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் சில பிரபலமான அரசியல்வாதிகளை ஒழித்து கட்டுவதற்கு இப்படியான வழக்குகள் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள்.
உலக அளவில் சிறார் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக வீழ்ச்சி பெற்றிருப்பதாக சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பின் ஆய்வு கூறுகிறது. கடந்த 4 மட்டும் மொத்த சிறார் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 7,80,00,000 அளவுக்கு குறைந்திருப்பதாக ஐநாவின் கிளை அமைப்பான சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இதிலும் குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 40%, ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 25% குறைந்திருக்கின்றன. ஆனால் இந்த முன்னேற்றத்துடன் திருப்தியடைந்துவிடக்கூடாது என்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எச்சரித்திருக்கின்றது. உலகில் 16,80,00,000 குழந்தைகள் இன்னமும் சிறார் தொழிலாளர்களாக பணிபுரிவதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது.
ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு சோதனை சாவடி மீது தாலிபான்கள் நடத்திய தாக்குதலில் 11 காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். இதன்பொழுது கடுமையான சண்டை இடம்பெற்றாலும் காவல்துறையினரின் எண்ணிக்கையை விட தாலிபான்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தது என்று காவல்துறை தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதிக்கு அருகில் நடைபெற்றிருந்த தாக்குதலுக்குள் தாங்களே பொறுப்பு என்று தாலிபான்கள் உரிமை கோரியுள்ளார்கள்.
ஜெர்மனியின் கூட்டணி ஆட்சி அமைப்பது தொடர்பாக எதிரணியில் இருக்கும் சோசியல் டெமோக்ராட் கட்சியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த தான் தயாராக இருப்பதாக ஜெர்மன் சான்சலர் அங்கேலா மெக்கல் அறிவித்திருக்கின்றார். மெர்க்கல் மூன்றாவது முறையாக அரசு தலைவியாக ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரின் மைய வலதுசாரி கட்சியான கிறிஸ்டியன் டெமோக்ராட் கட்சிக்கு 1990 ஜெர்மன் ஒன்றுபட்ட பிறகு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி இதுவேயாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் பன்னாட்டு குறிப்பொன்று. கென்யாவில் கடந்த 2 நாட்களாக வர்த்தக வளாகத்தில் ஆயுததாரிகள் பணைய கைதிகளை பிடித்து வைத்த பிறகு நடத்தி வந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டுவர கென்ய துருப்பினர் தாக்குதல் நடத்தி வருவது ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தமிழில் தருகிறார் சாதா.
ஆயுததாரிகளின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நைரோபியின் வெஸ்ட்கேட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்ற இந்த வர்த்தக வளாகத்தில் கென்யாவின் பாதுகாப்பு படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். கடுமையான துப்பாக்கி சத்தங்கள் கேட்டு வருவதாக சம்பவ இடத்திற்கு அருகில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார். கட்டிடத்திலிருந்து புகை கிளம்புவதை தொலைக்காட்சி படங்கள் காட்டுகின்றன. கென்யாவின் விமான நிலையம் ஒன்றில் பயணிகள் சிலரை விசாரணைக்காக தடுத்து வைத்திருப்பதாய் அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கென்ய துருப்பினர் டசன் கணக்கில் இந்த வர்த்தக வளாகத்திற்குள் நுழைந்திருந்தனர். வேடிக்கை பார்ப்பதற்காக வர்த்தக வளாகத்தை சுற்றி கூடியிருந்த பொதுமக்களை விரட்டுவதற்கென போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியிருந்தனர். அந்த இடத்தில் இருக்கின்ற மக்கள் தமது பாதுகாப்பை முன்னிட்டு விலகிச் செல்லுமாறு உள்துறை அமைச்சகம் சமூக வலைதளங்களிலும் கூட கோரிக்கை விடுத்திருக்கிறது. சிறிது சிறிதாக படையினரின் கை ஓங்கி வருவதாகவும் வர்த்தக வளாகத்தின் பெரும்பாலான இடங்கள் தம் வசம் வந்துவிட்டதாகவும் ஒரு சில பணைய கைதிகள் மட்டுமே ஆயுததாரிகளின் பிடியில் எஞ்சியிருப்பதாகவும் கென்யாவின் காவல்துறை தலைவர் கூறியிருந்தார். சனிக்கிழமையன்று இந்த வர்த்தக வளாகத்தில் ஆயுததாரிகள் தாக்குதலை ஆரம்பித்திருந்தபோது அதன் உள்ளே 1000 அதிகமானவர்கள் இருந்திருந்தனர். பள்ளி பிள்ளைகளுக்கான சமையல் போட்டி நடந்த இடத்தில் சடலங்களைத்தான் கண்டதாக இந்த வளாகத்தில் பல் மருத்துவ மையம் வைத்திருக்கின்ற டாக்டர் சுனில் சச்சிதேவா பிபிசியிடம் கூறியிருந்தார். கென்யாவின் பிரபல வானொலி அறிவிப்பாளர் ஒருவரும் சுடப்பட்டதாகவும் வேறு ஒருவர் சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டதாகவும் கூட அவர் தெரிவித்தார். கானாவின் முன்னணி கவிஞரான கோஃபி அவுனோர் என்பவரும் சீன பிரஜை ஒருவரும் கூட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தனர். பிரான்ஸ், ஹாலந்து, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் உள்ளிட்ட நாட்டவர்களும் கென்ய பிரஜைகளுமாக மொத்தம் 62 உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வ விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நிறைய பேர் இன்னும் கணக்கில் வராமல் இருக்கின்றனர். 170 அதிகமானோர் காயமடைந்தும் இருக்கிறார்கள். சோமாலியாவில் தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டையிட கென்யா துருப்புகளை அனுப்பியதற்கு பழிவாங்குவதற்கு என தாம் இந்த தாக்குதலை நடத்தியதாக சோமாலியாவிலிருந்து இயங்கும் இஸ்லாமியவாத ஆயுத குழுவான அல் ஷபாப் கூறியிருக்கின்றது.
செய்தியை வழங்கியவர் சாதாத். இந்த கென்ய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் நடராஜன் என்பவரும் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து அவரது மைத்துணியான வித்யா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர் அங்கு வேலை பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அங்க ஒரு ஃபார்மா கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தார். மை சிஸ்டர் இஸ் எ ஹவுஸ் வைஃப்.
எவ்வளவு வருஷமா இருந்தார்?
அப்போர்ட்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ்.
என்ன நடந்துச்சு, சம்பவம் வந்து எப்படி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தகவல் வந்ததுன்னு சொல்ல முடியுமா?
We got to know on around 11. ஸ்ரீதரோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் அங்க இருக்கார். அவ வீட்டுல போன் பண்ணி எங்கிட்ட சொன்னா இப்படி ஆயிடுச்சு. And அவ இன்ஃபார்ம் பண்ணா தட் ஸ்ரீதர் ஹஸ் பாஸ்ட். ஆனா மஞ்சு மஞ்சுளாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா. அண்ட் எங்களுக்கு அப்போதைக்கு லைக் அட் தட் டைம் எங்கள்கிட்ட வெரி மினிமல் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. தென்
மஞ்சுளாங்கிறது ஸ்ரீதரோட வைஃபா, மனைவி?
ஆமா.
அவங்க அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ?
இப்போ ஸ்டேபிளா இருக்காங்க. ஒரு சர்ஜரி ஆச்சு. தே ஹேட் அ மேக்ரோஃபேஷியல் சர்ஜரி பண்ணினா. அண்ட் ஷி ஸ்டேபிள் பட் கிரிட்டிக்கல். ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இன்னொரு 2 ICU தான் இருப்பாங்க.
நீங்க யாராவது போக போறீங்களா இப்ப அவங்களை பாக்குறதுக்கு?
எஸ், தி ஃபேமிலி இஸ் இன் டச் வித் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்.
யாருடைய அவங்களுடைய அப்பா அம்மா அங்க இருக்காங்களா மெட்ராஸ்ல?
இல்ல, நோ. ஸ்ரீதரோட பிரதர் இப்போதைக்கு போறான். மஞ்சுவோட பிரதர் இந்த வீக்ல கொஞ்சம் லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க லைக் வி ஆர் ட்ரைங் டு கெட் தேர் அட் தி ஏர்லியஸ்ட்.
இந்த விஷயம் அவங்கள அவங்களுடைய ஸ்ரீதருடைய உடலை கொண்டு வர்றதுல ஏதாவது அரசாங்கம் உதவி செய்து அவங்களுக்கு என்ன எப்படி கொண்டு வர போறாங்கன்னு அது ஏதாவது தெரியுமா?
நிச்சயமா
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை எப்படி அதை என்ன செய்ய போறாங்கிறதுக்காக கேட்டேன். மற்றபடி
அங்க போய் ஒரு தடவை நைரோபி போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் வீ வில் டேக் தோஸ் டிசிஷன்ஸ். இப்போ உங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு எங்களுக்கு அவளோட ஆக்சுவல் மெடிக்கல் கண்டிஷன் தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிசிஷன்ஸ்லாம் நாங்கள் எடுப்போம்.
கென்யா தாக்குதலில் உயிரிழந்த ஸ்ரீதர் நடராஜனின் மைத்துனி வித்யா. இனி இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாணத்தில் நடந்து முடிந்த தேர்தலை அடுத்து அங்கு வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் குழு தலைவராக சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கான தேர்தலில் அமோக வெற்றியீட்டியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் கூடி உத்தியோகபூர்வமாக விக்னேஸ்வரன் அவர்களை முதலமைச்சராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள டில்கோ விருந்தகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன், தேர்தலில் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவரும் பிளாட் அமைப்பின் தலைவருமாகிய சித்தார்த்தன் மற்றும் மாவைசேனராஜா உட்பட ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டார்கள்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மாகாண சபை குழுவினுடைய தலைவராகவும் மாகாண சபையினுடைய முதலமைச்சராகவும் விக்னேஸ்வரன் அவர்களை அனந்தி எழிலன் பிரேரிக்க வவுனியாவைச் சேர்ந்த உறுப்பினர் லிங்கநாதன் அவர்கள் வழிமொழிந்தார். இது எல்லோராலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனைய விடயங்கள் எது பற்றியும் அங்கு பேசப்படவில்லை. ஏனைய விடயங்கள் கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தில் ஆராயப்படும்
என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்தார். வடமாகாண சபைக்கான தேர்தல் 25 வருடங்களுக்கு பின்னர் முதற் தடவையாக இப்போதுதான் நடந்தேறி இருக்கின்றது. இந்த தேர்தலில் 38 ஆசனங்களில் 30 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி வரலாற்று ரீதியான சாதனையை படைத்திருக்கின்றது. இந்த தேர்தலில் ஓய்வு பெற்ற நீதியரசராகிய விக்னேஸ்வரன் அவர்கள் 130,000 மேற்பட்ட விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இலங்கையின் வடமாகாணத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு இடத்தை மட்டுமே வென்றிருக்கிறது. இதை கட்சி ஒரு ஏமாற்றம் அளிக்கும் முடிவாக பார்க்கிறதா என்று அந்த கட்சியின் தலைவரும் அமைச்சருமான ரவ் ஹக்கீம் அவர்களை கேட்டேன்.
நிச்சயமாக வடமாகாணத்தில் நாங்கள் ஒரு ஆசனத்துக்கு மேலதிகமாக எதிர்பார்க்கவில்லை. அங்கிருக்கிற இடம்பெயர்ந்த மக்கள் பல இடங்களிலும் இடம்பெயர்ந்து வாழ்கிற சூழலில் வாக்களிப்பதில் இருந்த பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு ஆசனத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதில் ஆறுதல் அடைகிறோம். அது மாத்திரமல்ல வட மாகாணத்தில் முஸ்லிம்களின் ஒரு தனித்துவமான அரசியல் குரலாக முஸ்லிம் காங்கிரஸ் இயங்குவதற்கு இது ஒரு வசதியான ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது.
ஆனாலும் வடமாகாணத்திலே முஸ்லீம்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இருந்த அந்த பிரதிநிதித்துவம் நீங்கள் வந்து பெற்ற எண்ணிக்கையில் பிரதிபலிக்கவில்லை என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது சரியில்லை என்று நினைக்கிறீர்களா?
துரதிருஷ்டவசமாக மக்கள் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குப்பதிவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய குளறுபடி நடந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இடம்பெயர்ந்து வாழும் புத்தள மாவட்டத்திலும் அவர்களுக்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு போயிருந்ததும் கூட அவருடைய வாக்குகளை தவறுதலாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ அவருடைய பூர்வீக இடங்களில் பதிவு செய்திருந்த காரணத்தால் தூர இடங்களுக்கு சென்று வாக்களிக்கிற சிக்கல்களும் ஏற்பட்டிருந்தன. இவற்றை சமாளிப்பது என்பது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய தலைவியாக இருந்தாலும் கூட எங்களுடைய கட்சி ஆசனத்தை பெற்றிருப்பது என்பது இந்த சூழலில் எங்களுக்கு ஆறுதலை தருவது மாத்திரமல்ல, வவுனியா போன்ற ஒரு மாவட்டத்தில் அங்கு வெற்றிலை சின்னத்திற்கு அரசாங்க கட்சிக்கு முஸ்லிம்கள் வாக்களித்ததன் மூலம் ரெண்டு பெரும்பான்மை இனத்து வேட்பாளர்கள் தான் வெல்லக்கூடிய ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு
உங்களது முஸ்லீம் கட்சிகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லாததைத்தானே காட்டுகிறது.
நிச்சயமாக முஸ்லீம் கட்சிகள் நாங்கள் ஆரம்பத்திலேயே இதர முஸ்லீம் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை போல தனித்து ஒரே சின்னத்திலே பொதுவான சின்னத்தில் போட்டியிடலாம் வாருங்கள் என்று கேட்டதற்கு அவங்கள் அவர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு தயாராக இருக்கவில்லை. அந்த சூழலில் தான் இந்த விபரீதம் வவுனியாவிலே நடந்திருக்கிறது. முல்லைத்தீவை பொறுத்த மட்டிலே ஒரு ஆசனம் வந்திருந்தாலும் கூட மன்னாரும் முல்லைத்தீவிலும் மாத்திரம்தான் இப்பொழுது முஸ்லீம்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் ஓரளவுக்கு ஆறுதல் அடையலாம். அந்த அடிப்படையிலே வடமாகாணத்தில் முஸ்லிம்களின் தனித்துவமான சுயாதீனமான குரலாக முஸ்லிம் காங்கிரஸ் செயல்படுவதற்கு ஒரு தளம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் திருப்தி அடையலாம்.
இப்பொழுது இந்த புதிதாக அமையவிருக்கின்ற அந்த மாகாண அரசில் மற்றொரு சிறுபான்மையினமான தமிழ் மக்களை பிரதிபலிக்கின்ற பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நீங்கள் எவ்வாறு இணைந்து செயல்படுவதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்?
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அதீத பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினால் சிறிய கட்சிகள் இதனுடைய நேரடி ஆதரவும் அவர்களுக்கு தேவைப்படாது. இருந்த போதிலும் கூட அவர்களுடைய நல்ல முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் ஏதாவது விபரீதமாக செய்ய விடைந்தால் அதை விமர்சிப்பதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். அந்த அடிப்படையில் ஒரு சிநேகபூர்வமான அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசோடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவ் ஹக்கீம். இலங்கையில் இந்திய நிறுவனமான டாடா குழுமத்துக்காக கொழும்பு கொம்பெனி வீதியில் அரசு ஆர்ஜிதம் செய்து தர முயன்ற நிலத்துக்கு உரியவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க திட்டம் தேவை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கொழும்பு கொம்பெனித்தரு பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கு நியாயமான நஷ்டஈடுகள் வழங்கப்படுவது இல்லை என முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டொன்றை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் நஷ்டஈடுகளை வழங்குவதற்காக நியாயமான திட்டமொன்றை தயார்படுத்துமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கொம்பெனித்தரு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 7 ஏக்கர் காணியொன்றை இந்திய டாடா நிறுவனத்துக்கு வழங்குவதை ஆட்சேபித்து அந்த காணியில் வசிக்கும் 600க்கும் அதிகமான குடும்பங்கள் தாக்கல் செய்த மனுக்களை பரிசீலித்த போதே உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இந்த தீர்ப்பு தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த அகற்றப்படும் மக்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதி சுஜீவ சேனசிங்க
கலிம் தக்சீரு லெபுனே ரஜே தக்சீரு டிபார்ட்மெண்ட் லெபுனு தக்சீரு ஹரியாகார் லெபுனு தக்சீரு.
அகற்றப்படும் மக்களின் ஒரு பச் காணிக்கு சுமார் 45 லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்கப் போவதாக அரசாங்கம் இதற்கு முன்பு அறிவித்திருந்தது. ஆயினும் அந்த நஷ்டஈட்டை 15 லட்சம் ரூபாய் வரை குறைப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை தற்போது தீர்மானித்துள்ளது. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று நாம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தோம். எமது புகார் நியாயமானதென்று தெரிவித்த தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகள் அகற்றப்படும் மக்களுக்கு நியாயமான நஷ்டஈட்டை வழங்கும் திட்டமொன்றை தயார்படுத்துமாறு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு உத்தரவிட்டனர். இதன் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை எதிர்வரும் 30ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் நீதிபதிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு மேலும் உத்தரவிட்டனர் என்று தெரிவித்தார் மனுதார சார்பில் ஆஜரான சட்டவாதி சுஜீவ சேனசிங்க.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். இந்திய அரசு அனைத்து இந்திய பிரஜைகளும் ஆதார் அட்டை என்ற புகைப்பட மற்றும் பயோமெட்ரிக் தகவல்கள் அடங்கிய அட்டை ஒன்றை அனைத்து இந்தியர்களுக்கும் வழங்க பெரிய செலவிலான திட்டம் ஒன்றை நிறைவேற்றி வரும் சூழலில் இந்த அட்டையை வாங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு இன்று கூறியிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியில் இருக்கும் இந்து பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் ஜே வெங்கடேசன் அவர்களை கேட்டேன்.
கர்நாடக முன்னாள் நீதிபதி கே எஸ் புட்டாசாமி அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டு இந்த மத்திய அரசானது இந்த ஆதார் கார்டை பல்வேறு ஆவணங்களுக்காக இதை நியாயப்படுத்தி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காகவும் திருமணங்கள் பதிவு செய்வதற்காகவும் இப்பொழுது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த ஆதார் கார்டு அவசியமாகவும் அதே மாதிரி LPG மானியம் வழங்குவதற்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கு போன்ற இதற்கு இந்த ஆதார் கார்டு அவசியம் என்று மத்திய அரசு கோரியுள்ளது. ஆனால் ஒரு சமயம் இந்த ஆதார் கார்டு வாலண்டரி என்று கூறினாலும் இதை சட்டபூர்வமாக இதை இன்சிஸ்ட் செய்கிறது. எனவே இது வந்து அவசியம் இல்லை. அதே போன்று இது பர்மா அகதிகள் பங்களாதேஷ் அகதிகள் இவர்களுக்கும் இந்த ஆதார் கார்டு வழங்கப்படுகிறது. ஒருவேளை அவர்களுக்கு ஆதார் கார்டு வழங்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கும் இது போன்ற சலுகைகள் வழங்குவதற்கு அவர்கள் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த ஆதார் கார்டு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும். இந்த ஆதார் கார்டு இல்லாதவர்களுக்கும் சலுகைகள் தொடர்ந்து நீடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. மத்திய அரசு சார்பில்
இது குறிப்பாக இந்த அகதிகளுக்கு இது தரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கிறதா?
இந்த இதற்கு மத்திய அரசின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் அவர்கள் இது வாலண்டரி தானே தவிர இது மேண்டேட்டரி அல்ல என்று அவர் வாதிட்டார். எனினும் மனுதாரர்கள் சார்பில் இது அவர்கள் மத்திய அரசு வாலண்டரி என்று வாயளவில் அவர்கள் கூறினாலும் இது பல்வேறு திட்டங்களில் இது மேண்டேட்டரியாகவே அவர்கள் கருதப்படுகிறது. எனவே உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தால் வழியே மத்திய அரசு இதை அமல்படுத்த முடியாது. எனவே உடனடியாக இதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற மனுதாரர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. அந்த இடைக்கால உத்தரவின்படி மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அகதிகளாக வந்தவர்களுக்கு சட்ட ரீதியாக வந்தவர்களுக்கு இல்லாமல் அதாவது இல்லீகல் இமிக்ரன்ஸ் அவர்களுக்கு இந்த ஆதார் கார்டு வழங்கக்கூடாது. அதே போன்று இந்த ஆதார் கார்டு இல்லாதவர்கள் சலுகைகள் வழங்குவதற்கு மத்திய அரசு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது, அவர்களுக்கு தொடர்ந்து இந்த சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவில் கூறியுள்ளது.
இந்த வழக்கு மீண்டும் எப்பொழுது விசாரணைக்கு?
அடுத்த மாதம் இந்த இறுதிக்கட்ட விசாரணையின் பிறகு இந்த வழக்கை இறுதிக்கட்ட விசாரணைக்கு அக்டோபர் மாதம் எடுத்துக்கொள்வதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர்.
இந்து பத்திரிகையின் சட்ட விவகார செய்தியாளர் வெங்கடேசன். செவ்வாய் கிரகத்துக்கு இந்தியா ஏவ உள்ள முதல் ஆய்வுக்கலன் வரும் அக்டோபர் 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 19ஆம் தேதிக்குள் விண்ணில் ஏவப்படும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்துக்கு 450 கோடி ரூபாய் செலவாகும். மேலதிக விவரங்களுடன் சுவாமிநாதன்.
விண்வெளி ஆய்வில் இந்தியா மேற்கொண்டிருக்கும் மிகப்பெரும் முயற்சி தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட உள்ள மங்கள்யான் செயற்கைக்கோள் தற்போது இறுதிகட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பேச்சாளர் தேவி பிரசாத் கார்னைக்.
Now, after the review by the expert committee, the launch window has been fixed starting from 28th of October to November 19th.
இந்த திட்டம் குறித்து நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த செயற்கைக்கோளை வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குள் எப்போது வேண்டுமானாலும் விண்ணில் செலுத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைய நிலையில் இரு சோதனைகளை செயற்கைக்கோளில் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை முடித்து வரும் 30ஆம் தேதிக்குள் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு செயற்கைக்கோளை செல்ல திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் பிறகு மங்கள்யான் செயற்கைக்கோள் PSLV ஏவு வாகனத்தோடு இணைக்கப்படும். வானிலை சாதகமாக இருந்தால் அக்டோபர் 28ஆம் தேதியே மங்கள்யான் விண்ணில் ஏவப்படும் என்றார் தேவ் பிரசாத் கார்னிக். விண்ணில் ஏவப்பட்ட பிறகு 1350 கிலோ எடையுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்தை அடைய 10 மாதங்களை எடுத்துக்கொள்ளும். இதற்கு முன்பு இந்தியா 2008ஆம் ஆண்டில் சந்திரமண்டலத்தை ஆராய சந்திரயானை வெற்றிகரமாக ஏவியது. பூமியிலிருந்து சந்திரன் 400,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அடுத்திருக்கும் கோளான செவ்வாயோ இதைவிட 1000 மடங்கு தூரத்தில், அதாவது 400 மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு 26 மாத கால இடைவெளியிலும் செவ்வாய் பூமிக்கு சற்றே அருகில், அதாவது 56 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் வருகிறது. அப்படி செவ்வாய் கிரகம் அடுத்து நெருங்கி வரும் நேரத்தை கணக்கில் கொண்டே இந்த கோளை இந்தியா இவுகிறது. செவ்வாயை சென்றடையும் அளவுக்கு தொழில்நுட்ப திறன் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட ஆய்வுகளை நடத்துவதுமே மங்கள்யானின் முக்கிய நோக்கங்கள். செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்து பல சோதனைகளை செய்ய 5 உபகரணங்களை இது ஏந்திச் செல்கிறது. சுமார் 6 மாத காலமே இந்த கோள் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக அந்த கிரகத்தை மங்கள்யான் 60 முறை சுற்றி வரும். அமெரிக்காவும் ரஷ்யாவும் 1960களிலேயே செவ்வாய் கிரகத்துக்கு கோளை அனுப்பின. சமீப ஆண்டுகளாக விண்வெளியில் வேகமாக முன்னேறி வரும் சீனா 2011இல் செவ்வாய் கிரகத்துக்கு ஆராய கோள் அனுப்ப மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். இந்திய கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
உலக அளவில் ஆடவர் டென்னிஸின் இந்த வாரத்திற்கான தரவரிசை பட்டியல் இன்று சற்று முன்னர் வெளியாகியுள்ளது. அதன்படி நோவாக் யாக்கோவிச் கடந்த 100 வாரங்களாக முதலிடத்தில் இருக்கின்றார். இதுவரை 9 பேர் மட்டுமே அவ்வகையில் உலக அளவில் 100 வாரங்கள் அல்லது அதற்கு மேலான காலத்துக்கு தரவரிசை பட்டியலின் முதலிடத்தில் இருந்துள்ளார்கள். தற்பொழுது 11,120 புள்ளிகளுடன் நோவாக் யாக்கோவிச் முதலிடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் ரஃபேல் நடால் உள்ளார். இவர்களிடையே 260 புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் உள்ள நிலையில் இந்த வருடத்தின் முடிவில் 3வது முறையாக உலக அளவில் நோவாக் யாக்கோவிச் முதலிடத்தில் இருப்பாரா அல்லது அந்த இடத்தை ரஃபேல் நடால் கைப்பற்றுவாரா என்பதே டென்னிஸ் வட்டாரங்களில் இப்பொழுது இருக்கும் எதிர்பார்ப்பு. இதற்கு முன்னர் 100 வாரங்களுக்கும் மேலாக ரஃபேல் நடாலும் உலக அளவில் முதலிடத்தில் இருந்துள்ளார். அடுத்து தடகள செய்தி ஒன்று. இந்தியாவின் ட்ரிபிள் ஜம்ப் வீரர் ரஞ்சித் மகேஸ்வரிக்கு அரசின் உயரிய விருதான அர்ஜுனா விருது வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊக்கமருந்து பரிசோதனையில் அவர் தோல்வி அடைந்திருந்தது தெரிய வந்ததை அடுத்து அந்த விருது வழங்கப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் அது நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் அந்த அறிவிப்பும் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்தியாவின் பல விளையாட்டு வீரர்களும் நிர்வாகிகளும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கண்டித்தனர். இந்த பிரச்சினை குறித்து இந்தியாவின் முன்னாள் ட்ரிபிள் ஜம்ப் சாம்பியனும் ஆசிய பட்டங்களை வென்று தற்பொழுது தடகள அணியின் ஒரு பயிற்சியாளராகவும் இருக்கும் முகமது நிசாமுதீன் அவர்களிடம் பேசினேன்.
இதை வந்து சம்பந்தப்பட்ட தடகள வீரரும் சரி, சம்பந்தப்பட்ட தடகள சம்மேளனம் சரி, கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்க கூடாது. அதே போல சம்பந்தப்பட்ட தடகள வீரரும் அவர் ஊக்க மருந்து சோதனையில சிக்கினார் சிக்கவில்லை என்ற ஒரு சர்ச்சை இருக்கும் பொழுது அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை அவரும் நிவர்த்தி செய்வதற்குரிய முயற்சிகள் அன்றே எடுத்திருக்க வேண்டும்.
ஊக்க மருந்து பரிசோதனையில் தோல்வி அடைந்தவர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்குவது இல்லை அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து 2010 தான் கொண்டு வராங்க. ஆனா ரஞ்சித் மகேஸ்வரி கேஸ் வந்து 2008 அவர் ஊக்க மருந்து பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு அதற்கு 3 மாச தடையும் விதிக்கப்பட்டார். அப்ப 2008 செஞ்ச அல்லது கண்டறியப்பட்ட ஒரு தவறுக்கு 2010 கொண்டு வரப்பட்ட ஒரு விதியின் கீழ் தண்டிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுதுலையா?
ஊக்க மருந்து சோதனையில் இன்றைக்கு இந்தியாவின் பளுத்தூக்கம் வீரர் முதல் முறையாக சர்வதேச அளவில் சிக்கினாரோ அன்றையிலிருந்தே மத்திய அரசு விளையாட்டுத்துறையும் சம்பந்தப்பட்ட அனைத்து விளையாட்டு சம்மேளனத்துக்கும் சுற்றுகை அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஊக்க மருந்து சோதனையில் யாரும் சிக்கக்கூடாது, அப்படி சிக்கினால் இந்த மாதிரி விருதுகள் வழங்குவது நிறுத்தி வைக்கப்படும், அந்த சம்மேளனம் தடை செய்யப்படும் என்றெல்லாம் அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த விதிமுறைகள் எல்லாம் அனைத்தும் பொருந்தி அது லீகலாக அரசு கெஜெட்டில் பதிவாகி வந்தது 2010. இருந்தாலும் விளையாட்டுகளுக்கு அர்ஜுனா விருது மட்டுமல்ல எந்த விருதுமே அவர் வாழ்நாளில் வழங்கப்படாது என்பது மத்திய அரசின் இப்போதைய விதி.
இப்படியான ஒரு நடவடிக்கை வந்து உள ரீதியா எப்படி வந்து ஒரு அத்லீட்டுக்கு ஒரு தடகள வீரருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்?
கண்டிப்பாக இது பாதிப்பை ஏற்படுத்தும், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு தலை சிறந்த விளையாட்டு வீரருக்கு ஒரு நாட்டின் விளையாட்டு உயரிய விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு இந்த விருது வழங்கப்படாது என்பது நிராகரிக்கப்பட்டால் அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏனென்றால் இது ஒரு பெரிய விஷயம், ஒரு கௌரவமான விஷயம். ரஞ்சித் மகேஸ்வரியின் விருது நிராகரிக்கப்பட்டது அவருடைய பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ரஞ்சித் மகேஸ்வரி பொறுத்தவரை அவர் ஆசிய தடகள சாம்பியனாக இருக்கிறார். அவர் காமன்வெல்த் 2010 வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். 2 ஒலிம்பிக் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். 1 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். இனி அவர் எத்தனை விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டாலும் ஈவன் அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றாலும் அவருக்கு விருது வழங்கப்படுமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு இடம். அது இன்று உறுதி செய்யப்படவில்லை. அதனால் அவர் வந்து இனி என்ன சாதனை பண்ணாலும் நான் அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டேன் என்பதை தெரிந்தாலே அவருடைய அந்த பயிற்சியின் நுணுக்கு, அதாவது கடுமையான பயிற்சி, தன்னுடைய அடுத்த இலக்கை எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற என்பதெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும்.
இந்தியாவினுடைய தடகள அணியின் ஒரு பயிற்சியாளர் என்கின்ற முறையில் இப்போ உங்களை போன்ற பயிற்சியாளர்களுக்கு, உங்கள் கீழே பயிற்சி பெறுகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த ஊக்க மருந்து பயன்பாடு தொடர்பான அந்த பிரச்சனைகள் அதில் எழக்கூடிய சிக்கல்களை எடுத்து கூறுவதில் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அதை உங்களை போன்றவர்கள் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட என்ன பதில் சொல்வீங்க?
கண்டிப்பாக எல்லா பயிற்சியாளர்களும், அதாவது பயிற்சியாளர்கள் என்பது பயிற்சி கொடுப்பதோடு நின்று கொடுக்கக்கூடாது. தடகள வீரர் வீராங்களிடம் ஊக்க மருந்து என்றால் என்ன, எந்தெந்த மருந்துகளில் எந்தெந்த நார்மலாக வலி நிவாரணிகள் கூட ஊக்க மருந்து இருக்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய பிரிஸ்கிரிப்ஷன் தன் சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் பெற வேண்டும். பிளஸ் அவர்கள் வந்து காம்படிஷன் முடிஞ்சவன டோப் டெஸ்ட்டுக்கு போகணும். இதெல்லாமே வந்து பயிற்சியாளர் எடுத்து சொல்லணும். ஈவன் ஊக்க மருந்து பரிசோதனைக்கு செல்ல வேண்டாலும் கூட அவர்கள் 2 வருடம் தடை செய்யப்படுகிறார். இப்போ நேஷனல் லெவலில் போய் டோப் டெஸ்ட் போலினா 2 வருஷம் பேன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் அத்தனையும் ஒன்று விடாமல் அது என்னை போன்ற பயிற்சியாளரின் கண்டிப்பான கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் முதல் குற்றச்சாட்டுக்கு பயிற்சியாளர் தான் ஆளாக வேண்டும்.
இந்திய தடகள அணியின் ஒரு பயிற்சியாளரான முகமது நிசாமுதீன்.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
தீவிரவாதிகளின் தாக்குதலுக்குள்ளான கென்ய தலைநகர் நைரோபியில் உள்ள வெஸ்ட் கேட் வர்த்தக வளாகத்தில் நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டதாக அந்நாட்டு அரசு கூறுகிறது. இந்த தாக்குதலில் 62 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். உலக அளவில் சிறார் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக வீழ்ச்சி பெற்றிருப்பதாக சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு கூறுகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.